நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவா, அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூரடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேரம் ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் பழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது அது சார்பில் வந்த கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவம் பெறும் சத்சங்கமாகவோ அமையும். அந்த வரிசையில் இன்று ஒரு அன்பர்தான் இரண்டு கேள்விகள் அனுப்பியிருக்கின்றார், அவற்றிற்கு விடை காண்போம். இன்னொரு அன்பர் கருத்து பதிவு நேற்று என்னுடன் தொலைபேசியில் பேசினார், அந்த கருத்து பதிவையும் இன்று சத்சங்கத்துக்குள் எடுத்து விடுவோம். முதலாவதாக வந்த கேள்விகள் இரண்டில் முதலாவது கேள்வி என்னவென்றால், ஐயா பதி பசு பாசந்தான் முப்பொருள் உண்மையாக இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம், சேர்ந்து படிக்கின்றோம், நீங்களும் சொல்லி தருகின்றீர்கள். இதில் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த பாச ஞானம் பசு ஞானம் பதி ஞானத்தை பற்றி சிறு வர விளக்கணம் சொல்வீர்களா, டெஃபினிஷன் என்று போட்டிருக்கின்றார். டெஃபினிஷன் வர விளக்கணம் சொல்லுவீர்களா என்று கேட்டிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் அந்த சத்சங்கத்தை அந்த கேள்வியை எடுக்கின்றோம், அதற்குரிய வர விளக்கணம் என்னென்று பார்க்கின்றோம். பசு ஞானம் பாச ஞானம் பதி ஞானம். பாச ஞானம் என்பது நாங்கள் அதற்கு இன்னொரு பெயர் உண்டு, ஏகதேச ஞானம் என்று சொல்கின்றோம். அதற்குரிய காரணம் அது எல்லைக்கு உட்பட்டது. அதாவது அதை நாங்கள் உலக ஞானம் என்றும் சொல்கின்றோம், சைவ சித்தாந்தத்தில் என்று பேராசிரியர் சொல்கின்றார், அல்லது சிற்றறிவு என்று சொல்லுகின்றோம். பல பெயர்களும் ஒன்று இந்த பாச ஞானத்திற்கு. இதனுடைய கருத்து என்ன என்றால், எங்களுடைய பொறிகள் ஐம்பொறிகளால் பொருட்களை உணர்தல். அதாவது எங்களுடைய பொறிகள் எல்லாம் எல்லைக்குட்பட்டவை, ஏகதேசமானவை என்று அதற்காகத்தான் அந்த சொல்லை பாவிப்பார்கள் சைவ சித்தாந்தத்தில். அந்த எல்லைக்கு உட்பட்ட பொறிகளால் எல்லைக்குள் உட்பட்ட பொருட்களை உலகம் உலகியல் பொருட்களை நாங்கள் அறிகின்றோம், அதன் வழி செல்கின்றோம் என்பதுதான் பாச ஞானம் என்று வரையறுக்கப்படுகின்றது. பசு ஞானம் என்றால் சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அது ஒரு விபரீத உணர்வு என்று சொல்வார் பேராசிரியர். அதாவது நானே கடவுள் என்று உணரும் நிலை, நானே கடவுள் என்று உணரும் நிலைதான் பசு ஞானமாக சொல்லப்படுகின்றது. பதிஞானம் எங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். அதாவது நாங்கள் அதை அடைய முடியாது, இறைவனே எங்களுக்கு இறுதியில் வந்து அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் பதிஞானத்துக்குரிய விளக்கம். ஆகவே இந்த பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம் என்று சைவ சித்தாந்தத்தில் இவற்றை பேராசிரியர் சொல்லித்தந்திருக்கின்றார். இதுதான் அவருடைய முதலாவது கேள்வி. இந்த ஞானங்களை பற்றி கேட்டபடியால் அவருடைய இரண்டாவது கேள்வி என்னவென்றால், பிறவிப்பிணி என்று சொல்கின்றார்கள் ஐயா சைவ சித்தாந்தத்தில், இந்த பிறவிப்பிணியை பற்றி சிறிது விளக்கம் தருவீர்களா என்பது அவருடைய இரண்டாவது கேள்வி. நிச்சயமாக பிறவிப்பிணி பிணி என்று என்னத்திற்காக அது அந்த சொல்லு பாவிக்கப்படுகின்றதென்றால், எங்களுடைய பிறவி என்பதே எங்களுக்கு துன்பம்தான். அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதுதான் எங்களுடைய நோக்கமாக நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து அதை அறிகின்றோம். ஆகவே இந்த பிறவி என்பது, இந்த உடல் என்பது எங்களுக்கு இறுதியில் துன்பத்தைத்தான் தருகின்றது. ஆனால் இந்த உடலில் இருந்து கொண்டுதான் நாங்கள் அதை அறிகின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த பிறவி பிணி, இந்த பிறவி வேண்டாம் என்று நாங்கள் சொல்லிவிட்டு இந்த உடல் எடுக்காமல் போக முடியாது இறைவனிடம் வேண்டினால் கூட. ஏனென்றால் நாங்கள் இந்த கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உடல். ஆனால் இந்த உடலுக்குள் வந்தவுடன் இது ஒரு பிணியாக எங்களுக்கு தெரிய வேண்டும், இது ஒரு துன்பமாக நாங்கள் உணர வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த உடலை வைத்து நாங்கள் சிற்றின்பங்களிலேயே சுழண்டு கொண்டிருந்தால் அந்த துன்பமோ அந்த பிணியோ எங்களை விட்டு அகலாது என்பதுதான் இங்கு முழு கருத்து. ஆகவே இந்த புறவி பிணி, இப்போ அதாவது எங்களுக்கு ஒரு நோய் பிணியாக நோய் ஒன்று வந்ததென்றால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் டாக்டரை சந்தித்து அதற்குரிய மருந்து மாத்திரைகள் போட்டுத்தான் அதிலிருந்து குணமாகின்றோம். அதேபோல் இந்த உடல் எங்களுக்கு கிடைத்து விட்டது, உடல் கிடைத்தது எங்களுக்கு எங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்கு. ஆகவே அந்த வினைகளை ஆற்றுவதற்கு உடல் தேவை, அதற்கு நாங்கள் அந்த உடலை தக்க வைக்க வேண்டும். ஆனால் அந்த உடல் இருந்தால் எங்களுக்கு துன்பம், அந்த உடலில் இருக்கும் துன்பத்தைத்தான் புறவிப்பிணி என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இவற்றிலிருந்து எவ்வாறு விடுபடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் அன்பரே, முதலாவது எங்களை பற்றி நாங்களே அறிய வேண்டும். நாங்கள் யார் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். அதை அறிந்து கொண்டிருக்கின்றோம். நான் என்றால் ஆன்மா என்று தெரிந்திருக்கின்றது. அதை விட இந்த உடலில் இருந்து கொண்டுதான் நாங்கள் அதை அறிகின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த உடல் இல்லை என்றால் எங்களுக்கு அந்த அறிவு நிலை கிடைக்காது. இந்த உடல் கிடைத்ததற்குரிய காரணமே நாங்கள் எங்களுடைய அறிவு திறனை கூட்டி இந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபடுவதற்கு என்பது இறைவனுடைய செயல் எங்களுக்கு தந்தது. ஆகவே இந்த அறிவு எங்களுக்கு ஆன்மாவை உணர உதவுகின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு இரும்பும் காந்தமும் போல என்று சொல்லுவார் பேராசிரியர். அதாவது நான் காந்தமாக இறைவன் இருக்கின்றார், நாங்கள் இரும்பாக இருக்கின்றோம். நாங்கள் இந்த அறிவுத்திறனை வைத்து இறைவனை நெருங்கும் போது, அதாவது ஒரு இரும்பு துண்டு காந்தத்தை நெருங்கும் போது காந்தம் அதை பற்றி கொள்கின்றது. அதேபோல்தான் நாங்களும் இந்த அறிவுத்திறன் மூலம் இறைவனை நெருங்க 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 இறைவன் எங்களை பற்றி கொள்வார். அந்த நிலை ஏற்படும் போது இந்த புறவிப்பிணி அகல்கின்றது என்று ஒரு உவமானமாக சொல்லுவார் அவருடைய வகுப்பில். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த புறவிப்பிணி, இந்த புறவிப்பிணி என்னத்திற்கா, அதனுடைய கருத்து என்ன, அதில் அது அதனுடைய தாய்பரியம் என்ன என்று போட்டிருந்தீர்கள் டெஃபினிஷன், அதற்குரிய கருத்து இதுதான். இந்த உடலில் நாங்கள் பெறும் துன்பங்களில் இருந்து விடுதலை அடைதல். அதை பாபாஜி அழகாக சொல்லுவார், மரணமில்லா பெருவாழ்வு என்று. அதாவது இந்த உடலை நாங்கள் இனி எடுக்காத நிலைக்கு போக வேண்டுமென்றால் எங்களுடைய வினைகளை நாங்கள் குறைக்க வேண்டும். அதை இனி கர்மத்தில் சொல்லப்போனால் கர்ம வினைகளில் சஞ்சித வினையில் இருப்பது தான். பிராப்த வினையில் கொண்டு வந்ததை அனுபவிக்க வேண்டும். அது அனுபவிப்பதிலிருந்து நாங்கள் தப்ப முடியாது, நிச்சயமாக அனுபவித்தே தீருவோம். அதற்கு நாங்கள் அதை முழு மனதோடு இறைவனை ஒப்போடு அனுபவிக்க வேண்டும். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்களுடைய ஆகாமிய வினைகளை குறைக்க வேண்டும் நிகழ்காலத்தில். அதுதான் நாங்கள் இந்த காலத்தில் இந்த உடலில் நாங்கள் செய்ய வேண்டிய மிகவும் முக்கிய பணி. இந்த ஆகாமிய வினையை குறைக்க வேண்டுமென்றால் நாங்கள் இறை பணி நிற்க வேண்டும், குரு பணி நிற்க வேண்டும். இதை அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி மூலம் வெல்லலாம் என்று பாபாஜி கூறுகின்றார். சைவ சித்தாந்தமும் அதே வழியைத்தான் சொல்கின்றது. நாங்கள் இறைப்பணி நிற்கும் போது, இறைவனே எல்லாம் செய்கின்றான் என்று நிற்கும் போது நாங்கள் அதை வெல்கின்றோம் என்று. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, புறவிப்பிணி என்பது இந்த உடலை நாங்கள் எடுக்கும் போது அதனால் நோய்வாய்ப்படுகின்றோம் என்பதற்குரிய கருத்து. ஆகவே அதை நாங்கள் வெல்லுவோம், அதை இந்த முறையில்தான் வெல்லலாம். அதற்கு எங்களை உணர்ந்து அந்த வழி நின்று அதை வெல்லலாம் என்று சத்குரு பாபாஜியின் அருளுடனும் பரம்பொருளின் அருளுடனும் அந்த நிலையை வெல்லுவோம். இது அவருடைய இரண்டாவது கேள்வி. ஒரு கருத்து பகிர்வு வந்தது, இது கேள்வியாக வரவில்லை. ஒரு ஒரு 5 நிமிடம் 6 நிமிடம் உரையாடினோம் நேற்று. ஒரு அன்பர் கூறுகின்றார், அதை மற்றவர்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை சொல்லுங்கள், தனக்கு சத்சங்கத்தில் அது சொல்ல முடியாது நேரடியாக என்று. அதாவது அவருடைய அனுபவம் என்னவென்றாலாம், அது நடக்கும், அப்படித்தான் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய அனுபவங்கள் தான் இவை. இப்போது ஐயா, நான் இந்த சத்சங்கத்திலும் இந்த உங்களுடைய வகுப்பிலும் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் இருக்கின்றேன். இருப்பினும் உங்களுடைய சத்சங்கங்களை கேட்பதற்கு நான் தவறுவதில்லை. அதான் அவருடைய கருத்து பகிர்வு. நேரடியாக வர முடியாவிட்டாலும் கேட்பதற்கு நான் தவறுவதில்லை. எப்போ உங்களுடைய அந்த போஸ்டிங் வருகின்றதோ உடனடியாகவே அதை போட்டு கேட்டு விடுவேன். அதை தவற விடுகின்றேன் என்றால் எனக்கு அந்த நாள் முழுக்கலுமே ஏதோ ஒரு பொருளை நான் இழந்து விட்டதாக என்னுடைய உணர்வு நிலையில் உணர்கின்றேன். ஆகவே அது எப்போது வரும் என்று ஆவலாக இருக்கின்றேன். நீங்கள் போடும் நேரங்களும் மாறி மாறி வரும் ஒவ்வொரு நாளும். இருப்பினும் அதை கிடைத்தவுடன் அதை வாசித்து, அதை ஒரு முறையாவது வாசித்து முடித்து விட்டால்தான் தனக்கு அந்த நாளில் தனக்கு எல்லாம் நடந்ததாக ஒரு சந்தோஷம். அதை வாசித்து அதை அறியாவிட்டால் தனக்கு ஏதோ ஒன்றை இழப்பதாக நினைக்கின்றேன். இது எனக்கு நடப்பது சரியான முறையில் நடக்கின்றதா ஐயா, அல்லது என்னுடைய அது மன எண்ணமா என்பது இந்த அன்பருடைய கருத்து பகிர்வனுடன் பேசும்போது. நிச்சயமாக ஒரு பிள்ளை தாயை தேடுவது போல சைவ சித்தாந்த பேராசிரியரும் சொல்லுவார், சத்குரு கிரியா பாபாஜியின் குருமார்களும் சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த வட்டத்துக்குள்ளிருந்து வழியால் போய், அதாவது அது சாதகர் கூட்டமாக இருக்கலாம், சிவனடியார் கூட்டமாக இருக்கலாம், அந்த வட்டத்துக்குள்ளிருந்து 2 நிமிடம் 1 நிமிடம் வழியால் போனாலும் அந்த காந்த சக்தி, அந்த சாதகர் கூட்டம் அல்லது சிவனடியார் கூட்டத்திலிருந்து நாங்கள் வழியால் ஒரு சில நிமிடம் கூட வழியால் நின்றாலும் அது எங்களுக்கு உணர்வு நிலையில் வருகின்றதே வருமே ஆனால் அது ஒரு பெரிய நிலை என்னை பொறுத்தவரையில். அதை நானும் உணர்கின்றேன் பல விடயங்களில். ஆகவே அதற்குரிய 2 கருத்து அன்பரே உங்களுக்கு. ஒன்று, நீங்கள் உலகிய பற்றிலிருந்து உலகப்பற்றுடன் இந்த அதாவது எங்களுடைய சத்சங்க குழுவை எடுக்கும் போது உலகப்பற்றை அந்த சத்சங்க குழு வெல்கின்றது என்பதுதான் இங்கு உண்மை. ஏனென்றால் ஒரு நாளில் நீங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவழிக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த வேலைகளிலும் செலவழிக்கலாம். அதே நேரம் பகுதியாக இந்த சாதகர் கூட்டத்திலும் இந்த சத்சங்கங்களுக்கு வருகின்றீர்கள், கேட்கின்றீர்கள். ஆகவே அதை விட்டவுடன், அதை கேட்காவிட்டவுடன் உங்களுக்கு ஏதோ ஒன்றை இழந்தது போல் இருக்கென்று உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு நிலை வருகின்றது என்றால் அது மிகவும் மிகவும் ஒரு பெரிய விடயம் என்னை பொறுத்தவரையில். ஏனென்றால் உங்களுக்கு மற்ற நிலைகள் குறைந்து உலகியல் நிலைகள், ஆன்மீக நிலையில் உங்களுக்கு அந்த ஏற்றம் வருகின்றது என்பதுதான் இதனுடைய கருத்து. ஆகவே நீங்கள் நல்ல முறையில்தான் அதை நினைத்திருக்கின்றீர்கள், மனதினால் நினைத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக அது ஒரு உணர்வு நிலைக்குரிய விடயம்தான். அதன் வழி நில்லுங்கள், நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆன்மீக விடயத்தில் நீங்கள் வளர்ந்து கொண்டு போவதற்கு இது ஒரு சான்று என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த சாதகர் கூட்டத்தில் நிற்பது, சிவனடியார் கூட்டத்தில் இருப்பது, தொண்டில் இருப்பது, இவையெல்லாம் ஒரு கணம் நீங்கள் விட்டாலே அந்த உணர்வு வரத் தொடங்க வேண்டும். எல்லா சாதகர்களுக்கும் நீங்கள் முழுமையாக அதை முக்கரணங்களாலும் நினைத்து செய்கின்றீர்கள் என்றால், முக்கரணங்களிலும் நினைத்தல்ல நின்று செய்கின்றீர்கள் என்றால் அந்த உணர்வு நிலை எப்படியும் வந்து போகும். அதில் ஒரு தப்பும் இல்லை. சரியான வழியில்தான் குருவும் திருவும் உங்களை வழி நடத்துகின்றார் என்று அந்த நண்பருக்கு அந்த தொலைபேசியில் நான் பேசினேன், 6 நிமிடங்கள். ஆகவே அப்படி பலருக்கும் இந்த அனுபவ பகிர்வு இருக்கு. ஆனால் இங்கு என்னென்றால், நாங்கள் இந்த பசுஞானத்தை பற்றி பார்த்தோம், ஒரு விபரீத நிலை என்று. வந்து போய் வந்து போய் வரும் என்று சொல்லுவார் பேராசிரியர், இந்த பசுஞானம் என்பது. ஏனென்றால் நாங்கள் பதிக்கும் பாசத்துக்கும் இடையில் இருக்கும்போது இறைவனிடம் போகிற மாதிரி இருக்கும். ஒரு சிறிய நேரம் அங்கு தங்குவோம், மீண்டும் பாசத்துக்குள் வந்து விடுவோம். உலகியலுக்குள் மீண்டும் செல்வோம், மீண்டும் வருவோம். ஆகவே இந்த பசிஞானம் என்பது மிகவும் ஒரு விபரீதமான விடயத்தை ஆன்மாவுக்கு கொடுக்கும் ஞானம் என்று சொல்லுவார் பேராசிரியர். ஏனென்றால் அங்கும் இல்லை, இங்கும் இல்லை. பாசஞானம் என்று சொல்வது அப்படியல்ல. ஏனென்றால் அதன் அவருடைய முதலாவது கேள்வி, முதலாவது அன்பரின் பாசஞானம் என்றால், நீங்கள் உங்களுடைய கருவிகரணங்களை வைத்தே, இறைவன் தந்த கருவிகரணங்கள், அதாவது உண்மையற்ற விடயங்கள், ஆனால் உடலுக்காக தரப்பட்ட விடயங்களை வைத்தே அந்த பொருட்களை வெல்லுதல். அது வெண்டால் வெண்டதுதான், அங்கு வேறு மாற்றங்கள் வராது. அதே நேரம் பதிஞானத்திற்கு சென்று பதிஞான நிலைக்கு அடைந்து விட்டோம் என்றால், இறைவனின் பதிஞானத்திற்கு காத்து கொண்டிருக்கின்றோம், மலநீக்கம் நடந்து விட்டதென்றால், அங்கும் அந்த இறுதியாக இருக்கும் ஒரு சில மல வாசனைகள் வரைக்கும் அந்த பதிஞானம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த நிலையில் கூட நாங்கள் ஒரு சுமூகமான நிலையில் இருப்போம். ஆனால் இந்த பசு ஞானம் என்பது ஒரு விபரீதமான விடயம். அந்த நிலையில் இருக்கும்போது நாங்கள் அல்லல் படுகின்றோம். அதாவது ஒளியை நோக்கியும் செல்கின்றோம், இருளை நோக்கியும் செல்கின்றோம். இறுதியில் ஒளிதான் வெல்லும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே இந்த இரண்டாவது அன்பர் சொன்ன கருத்து பதிவையும், இந்த முதலாவது அன்பர் கேட்ட கேள்வியையும் ஒரு சிறிய இணைப்பு மூலம் பார்க்கின்றேன். இன்றையான் சத்சங்கத்தில் இவைதான் இன்றையான் சத்சங்கத்தில் வந்த விடயங்கள். அவற்றிற்கு இன்று விடை கண்டோம். ஆகவே இன்று சத்சங்கத்தில் வரும் கேள்விகளுக்கு விடை காண்போம். ஆகவே இன்றையான் சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா
ஸ்ரீ
பிரபாகி நமோ
பபாய
ஓம்
மாம்
சிவாய்.
ஹம்சாய நமஹ.
ரவிணையா, சாரி, ஓம் கிரிய பாபாஜ நமோ,
ஸ்ரீபாய மாம் ஓம் சிவாய நமஹ.
ஓம்
ஓம் சிவாய
சிவாய நமோ.
நமஹ. சத்சங்கம் வழக்கம் போல் சிறப்பான முறையில் சைவ சித்தாந்த கருத்துக்கள்லாம் கிரியா யோகத்துக்கு கிடைக்கப்பட்டமா, அது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஸ்தலத்துல இருந்துட்டு, திருவாரூர் உள்ள ஸ்தலத்துல இருந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மிக மிக சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சுந்தர பெருமான் வந்து கைலை காட்சி, சுந்தரர் வந்து கைலாயத்துக்கு போற இது இன்னைக்கு தான் இந்த காட்சி நடக்க போகுதுன்னு ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நடக்க போகுது. அதுக்காக அடியார் பெருமக்கள் எல்லாம் வந்தாங்க, நம்ம சாதகர்களும் வந்திருக்காங்க, ஒரு 15 பேர் அது கூட வந்திருக்காங்க. இந்த சத்சங்கத்தை இங்கேயிருந்து நான் கேட்கவும் அதை பேசவும் ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த வகையில நல்ல சிறப்பான முறையில நம்மளுடைய சைவ சித்தாந்தத்திலேருந்து கிரியா யோகம் எவ்வளோ ஒரு சிறப்பான இடத்துல இருக்கிறதுன்றத நீங்க வரி வரியா அதை அழகா சொல்லிட்டு வரீங்க. இதெல்லாம் நம்ம மாணவர்கள் கேட்டு அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் ஆன்மா ஈடுயற்றத்துக்கும் சாதனா பயிற்சியை சரியா செய்யறதுக்கும் பல வகையில இது ஒரு பெரிய நமக்கு பெரும் கருவியா பயன்படுது. அதை நோக்கி சொல்றதுக்காக தான் நம்ம எங்கெல்லாம் நாங்க பக்குவப்பட்டு வரங்க மாதிரி ஆலயங்கள் வழிபடப்படுறது, பல இடத்துக்கு நாங்க போய் இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சு நாங்க வழிபடுறது, எங்களை இன்னும் பக்குவப்படுத்தணும், எங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தைகளை பக்குவப்படுத்தணும், நம்மளை சார்ந்தவங்களை பக்குவப்படுத்தணும் என்ற ஒரே நோக்கம் தான் இந்த மாதிரி நீங்க அங்க இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துலயே நாங்க கலந்துக்கிற ஒரு வாய்ப்பை பாபாஜி அங்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு, அதை உங்களுக்கும் கொடுக்குறாரு. நீங்க அங்க இருந்தா கூட எங்களுடைய பிரார்த்தனை ஏன்னா இதுதான் மைய பொருள் நல்லா தெரிஞ்சுச்சு, குருநாதர் நமக்கு பாபாஜி தான் நல்லா தெரிஞ்சுச்சு, அந்த வகையில எல்லாரும் நம்ம சிறப்பு பெற்றிருக்கோம், நீங்களும் அந்த ஆசீர்வாதம் பெறுவீங்க, எந்த ஐயமும் இல்லை. சந்தோஷம், ரொம்ப இன்னைக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷம். நாளைக்கு குதம்பை சித்தருடைய குரு பூஜைக்கும் போய் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இதை முடிச்சுட்டு காலையில குதம்பை சித்தருக்கு போறோம். நம்மளுடைய 18 சித்தர்ல அவருக்கு ஒரு சித்தர், அந்த வாய்ப்பையும் நம்ம பெற்றிருக்கோம். கிரியா யோக சாதகர்கள் எல்லாரும் பெற்றிருக்காங்க. ஆன்மால பேதம் கிடையாது, ஆன்மால எந்த ஒரு இடைவெளியும் கிடையாது, எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்கு அந்த பிரபஞ்சம், அந்த தொடர்புலதான் நம்ம இருக்கிறோம். நீங்க மையமா வச்சு உங்களுடைய சாதனாவையும் இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களையும் பாபாஜியுடைய கிரியா யோகத்தையும் நீங்க பேணி இன்னும் நல்ல அனுபவத்தை பெறணும்ன்றத குற்றொன்றக்கூடிய திருவாரூர் தியாகராஜர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் நாங்க. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நன்றி கார்த்திகேயன் ஐயா. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. அருமையாக பல விடயங்களையும் இன்றையான சத்சங்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். சாதக சாதகர்களின் மீட்புக்கு மீண்டும் ஒருமுறை இன்று சுந்தரருடைய கைலக்காட்சி திருநாள், அதை திருவாரூரில் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆலயத்தில் சென்ற வாரம் அப்பர் சுவாமியின் கைலக்காட்சி, அதையும் அவர் பார்த்தார் அந்த திருக்கோயிலில் இருந்து. நாளை குதம்பை சித்தர், எங்களுடைய 11 சித்தர்களில் ஒருவரான குதம்பை சித்தருடைய குரு பூஜை தினம். அந்த சித்தரை நாங்கள் எங்களுடைய கும்பகோண சங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம். அந்த சங்கத்தில் இன்று பூஜை விழாக்கள் உண்டு, பூஜை நிகழ்வுகள் உண்டு. ஆகவே நாளை பூஜை நிகழ்வுகள் உண்டு. மற்றைய சங்கங்களிலும் அந்த நேரத்தில் எல்லோரும் உங்களுடைய சாதனைகளை செய்யுங்கள், அதை குதம்பை சித்தருக்கு அர்ப்பணிப்பு செய்யுங்கள். அதற்குரிய தகவல் உங்களுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் மூலம் இன்று வரும். ஆகவே இந்த நல் நாளில் இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் இங்கு தூரத்தில் இருந்தாலும் கார்த்திகேயா சொன்னது, யோகி ராமையா அவர்கள் சொன்ன கருத்து தான், அவர் தன்னுடைய ஆன்ம சார்பாகவும் சங்கம் சார்பாகவும் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்று கொண்டிருப்பது, அதில் எங்களுக்கும் ஒரு 25% அதனுடைய அதிர்வுகள் நிச்சயமாக உண்டு. ஆகவே இந்த சமய குறவர்கள் இருவரின் கைலக்காட்சி தினம் 2 கிழமைகளில் கிடைத்து கொண்டிருக்கின்றது அவருக்கு அந்த திருக்கோயில்களில். அதில் இருக்கும் அதிர்வுகள் எங்களையும் நோக்கி வருகின்றது, அது அகத்தில் தான் நாங்கள் உணர வேண்டுமே தவிர புறத்தில் அல்ல. ஆகவே இப்படியான நல்ல விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு வருவதற்குரிய காரணம் அவருடைய இந்த சொல்லை அவர் சொல்லும்போது, அதை நாங்கள் நேரடியாக சத்சங்கத்தில் இருந்து உள்வாங்கும் போதுதான் அந்த அதிர்வுகள் கூடுதலாக வருமே தவிர, நீங்கள் இதை வீட்டிலிருந்து 5 நாளைக்கு பிறகு கேட்கும்போது அந்த அதிர்வுகள் வருவதை நீங்கள் உணர்வது மிகவும் கஷ்டம். ஏனென்றால் அதிர்வுகள் என்று சொல்வது அந்த நேரத்தில் அங்கிருந்து அந்த ஆலயத்தில் ஒருவர் இருந்து அதில் பங்கு பெறும் போது அதே நேரத்தில் நீங்கள் இங்கிருந்து அதை உணரலாம். அதுதான் அந்த விடயம். அதைத்தான் குழு தியானம் என்று கூட சொல்லுவோம். ஒரே நேரத்தில் 2 நிகழ்வும் நடக்கப்பட வேண்டும் குழு தியானம் என்றார். ஆகவே அதன் முறையில்தான் இந்த அதிர்வுகளும் எங்களுக்கு வரும் என்று யோகி ராமையா அவர்கள் சிறப்பாக கூறுவார்கள். ஆகவே அதைத்தான் நாசுக்காக கார்த்திகேயன் ஐயாவும் கூறியிருக்கின்றார். அதை எங்களுக்கு சேர்ந்தனவர்களும் அந்த அதிர்வுகளை எங்களுக்கு தருவார். அதை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். ரிச்சுவல் கோவிலில் இருப்பார் சில நேரங்களில். இந்த சத்சங்க நேரத்தில் எல்லோருக்கும் அந்த விடயங்களை சொல்லுவார், அந்த நிகழ்வையும் வீடியோ மூலமும் காட்டுவார். இந்த நேரங்களில் தான் அந்த அதிர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இந்த சத்சங்கத்தில் இருப்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஏன் நாங்கள் இதை 1 மாதத்துக்கு பின் கேட்கக்கூடாது? இது வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணி இருக்குத்தானே, 4 மாதங்களுக்கு பின் நான் இதை கேட்பேன் தானே. இன்று நாங்கள் எங்களுடைய உலகியலில் உணர்வோம் என்று உணர்பவர்களுக்காக இது ஒரு செய்தி பாபாஜி பரம்பொருளின் மூலம். அந்தந்த சத்சங்கத்தில் அந்தந்த நாள் இருந்தால், இந்த சத்சங்கத்தில் யார் இருந்தீர்களோ இந்த தகவல் கார்த்திகேயன் ஐயா மூலம் இன்று கிடைக்கப்படுகின்றது. அவர் திருவாரூர் கோவிலுக்குள் இருந்து இந்த கைலக்காட்சியை அதில் அந்த நிகழ்வில் பங்கு பெற்றுகின்றார். அதே நேரத்தில் நாங்கள் சத்சங்கத்தில் இருந்து கொண்டு அவரிடம் கேட்கும் போது அதுதான் அந்த நேரடி அதிர்வு. ஆகவே இப்படியானவற்றை நாங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த சத்சங்கத்தை தவற விடாது இருக்க வேண்டும். அதுதான் அந்த இரண்டாவது அன்பருடைய என்று கேள்வியின் பகிர்வு. எனக்கு அப்படியான உணர்வு நிலை வருகின்றதே, ஒரு நாள் தவற விட்டாலும் தன்னால் இருக்க முடியாமல் இருக்கின்றது என்ற நினைவு உணர்வு மிகவும் மிகவும் முக்கியம். நன்றி சொல்வோம் கார்த்திகேயன் ஐயா, இந்த தகவலுக்கு நன்றி சொல்வோம். பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும் இதை ஊக்கமாக கார்த்திகேயன் ஐயா மூலம் எங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய நமோ.